ಅರೌದ್ರಹ ಕುಂಡಲೀ ಚಕ್ರಿ ವಿಕ್ರಮ್ಯುರ್ಜಿತ ಶಾಸನ ಶಬ್ದಾದಿಗಃ ಶಬ್ದಸಹ ಶಿಶಿರ ಶರ್ವರೀಕರ. 126 ಶ್ಲೋಕಂ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಸ್ತೋತ್ರಂ. ಭೀಷ್ಮಾಚಾರ್ಯ ಮನಸ್ಸುக்கு ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடியதான தர்மபுத்திரரை பார்த்து அவருடைய மனசாந்தி வரணுங்கிறதுக்காக சொன்ன ஸ்லோகம். பல வருஷங்களாக அந்த ஹஸ்தினாபுர சிம்ஹாசனத்தில் சரியான வியக்திய, தர்மத்தை தெரிஞ்ச வியக்திய பட்டாபிஷேகம் பண்ணி விட்டு பார்க்கணும்னு நினைச்சு வெகு நாள் காத்துக்கொண்டு பிறகு பகவத் அனுகிரகத்தினால அவருக்கு அந்த நிலை வந்ததுமே அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் தான் எது நான்கு நடக்கணும்னு நினச்சாரோ அது நடந்தாச்சு. அப்படி திருப்திப்பட்டபட்டுக்கு கிருதகிருத்தியனாக இருக்கக்கூடியதான அவர் அவரை போய் தர்மபுத்திரர் கேட்கிறார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம், ஒரே தெய்வம் உலகத்தில் எது அப்படின்னு கேட்கும் பொழுது உபநிஷதுகளில் சொன்னதான ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடகான்னு சொன்ன பிரகாரமாக அந்த ஸ்வரூபத்தை ஒரு ரூபமாக இருக்கிறவரை பல வடிவங்களாக திருஷ்டாந்தத்தை பல வடிவங்களாக உபாதி பேதமாக எடுத்துட்டிருந்த அந்த உருவங்களுடைய ஸ்வரூபத்தை அந்தந்த குணத்துக்காக வந்த பெயர்களை அந்த விபூதிகளை சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா இப்படிப்பட்டதான விபூதிகளுடைய ஞானம்தான் மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கும். அவரோ கவலைப்பட்டிருந்திருக்க இந்த மனசில் கவலை, ஏன்னா நான் ஒருவன் தானே இத்தனை பேருக்கும் மரணத்துக்கு காரணம், தேசம் முழுக்க நாடு முழுக்க எத்தனை பேர் அவ ஆத்தக்காரரையும் குழந்தைகளையும் கிருபரான விட்டு பறி கொடுத்து நிற்கிற எல்லாம் காரணம் என்னால், எனக்கு ராஜ்யம் வேணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தினால அல்லவா வந்ததுன்னு கவலைப்பட்டுருக்கிற அவருக்கு, ஐயா எதுவும் உன்னால இல்லை, நிமித்த மாத்திரம் பவ சௌவியசாஜின் முதலையே சொல்லியிருக்கேன், எது எப்படி நடக்கணுமோ அது எப்படி நடந்திருக்கு, நாம் இப்பொழுதும் நமக்குன்னு வகுத்ததான ஒரு வழியை நம்ம விடப்படாது, இதனால நமக்கு தப்பு வருமே நமக்கு பாபம் வருமே நினைக்கப்படாது, உங்களுக்கு எது சொல்லியிருக்கோ அதை நம்ம அனுதானம் பண்ண வேண்டியதுதான். அப்படி உங்க தர்மத்தை நீங்க பண்ணினேன், உங்கள் தர்மத்தை பண்ணினத்தினால ஏற்பட்டதான ஒரு விளைவுகள் அதற்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லை, ஆகையால் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பகவானுடைய திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை யார் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிருக்காளோ அவளுடைய யோகக்ஷேமம் நான் வகிக்கிறேங்கிற, அவளுக்கு நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதுக்கு அவளுக்கு க்ஷேமத்தை வரும்படி நான் பார்த்துக்கிறேன்னு பகவானுடைய பிரதிஜையை சொல்றதுக்காக அந்த பகவானுடைய திவ்யமான நமக்களை நமக்கு சொல்லிட்டு வர்றார். அவரௌத்ர குண்டலி சக்ரஹி அரௌத்ரஹா, காமக்ரோத ரௌத்ரங்கள் இல்லாதவர், காமம் இல்லை கோபம் இல்லை ராகம் இல்லை. அதனால பகவான் கோபம் வந்திருக்குமோ நாம் பண்றதான இந்த செயல்னால இப்படி அவருக்கு கோபம் வந்திருக்குமோ கிடையாது. ஏன் பகவான் சொல்லியிருக்கார் நீங்க இந்த செயல் பண்ணுங்க, க்ஷத்ரியனா இருக்கும் பொழுது யுத்தம் பண்ணணும், தர்ம யுத்தம் பண்ணா வந்தா அதை பண்ணித்தான் ஆகணும், அது க்ஷத்ரியனுடைய தர்மம் அப்படின்னு எப்போ சொல்லியிருக்காரோ அந்த தர்மத்தை பண்ணினத்தினால நமக்கு அதனால ஒரு குழைவும் இல்லை. அதோட மட்டுமல்ல அவர் ரௌரவுத்தராக இருக்கார் என்கிறதை நாம் அறிந்தோமையானால் நமக்கும் மனசாந்தி கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதற்க, மனசாந்திக்காக, மனுஷியன் பண்ணியிருந்தான சகல விதமான பாபங்களும் போகிறதுக்காக, அவன் நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக. ஆகையால் அரௌத்ரஹா, அதோட கூட குண்டலங்களை தரிச்சிருக்கார். குடலங்கள்னா காதணிகள்னு சொன்னேன், இந்த காதணிகள்னால மனுஷனுடைய ஞாபக சக்தி வளர்றது, அவனுடைய புத்தி நல்ல வழியில் இருக்க, புத்தி நல்ல வழியில் இருக்கோமையானால் அதற்கு பிறகு அவன் வாழ்க்கை எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சூரியனையும் சந்திரனையும் ரெண்டு குண்டலங்களாக தரிச்சுண்டு சூரியன் போல பிரகாசிக்கக்கூடியதான குண்டலங்களை எப்படின்னு தரித்து கொண்டு காமிச்சிருக்காருங்கிற அபிப்பிராயம் சொன்னோம். அதுக்கப்புறம் சக்கரி மனஸ்தத்வாத்மகமான ஒரு சக்கரம், நம்ம மனசு இருக்க இந்த மனசானது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அப்படிப்பட்டதான அந்த மனசை ஏகாகிரப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி பகவான் இடத்துல நம்ம மனசை செலவு அர்ப்பணம் பண்ண வேண்டியது. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இருக்க பார்த்தால பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அதுதான் பகவான் சக்கராயுதத்தோடு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறது அப்படின்னு. அந்த சக்கராயுதத்தோடு பகவான் இருக்காருங்கிறத நம்ம பார்த்து அதை உபாசனம் பண்ணினோம் ஐயனால் நம்ம மனசு தானே அடங்கும். மனசடங்கின மனசுக்கு சாந்தி வரும், ஒரு விதமான கவலை இல்லாதான நிலையை பெறும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சக்கரைங்கிற நாமாவில் சொன்னார். இதான் கோவிலுக்கு போகும்பொழுது பெருமாள் கோவிலுக்கு போகிற முதல்ல என்ன பண்ணுறது தெரியுமோன்னா சுதர்சன ஆழ்வாரை பார்த்து தான் போவோம். மற்றதில் அம்பாளை பார்த்து போகிறதெல்லாம் கிடையாது. முதல்ல சுதர்சன ஆழ்வார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி தான் போகணும். எதற்காக? நம்ம மனசை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு என் மனசு சாந்தமாக இருக்கணும், சாந்தமான மனசால் பகவானை தியானம் பண்ணணும். அதனால் பெருமாள் கோவிலுக்கு போகும் மட்டும் சுதர்சன ஆழ்வாரை பார்த்துட்டு போகிறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இதனால் வந்திருக்கு. ஆகையால் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு முதல்ல பூஜை பண்ணணும், அவரை நினைக்கணும் அப்படி. அதோடு மட்டுமல்ல அந்த சக்கரத்துக்கு சுதர்சனம், நன்றதான பார்வை, நல்லதான யோசனை அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அதை அந்த சுதர்சனம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நல்ல எண்ணம் அப்படின்னு அர்த்தம். அப்படி நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை தான் கையில் தரிச்சுண்டு எப்பவும் அசைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த சுரூபத்தை வாயு போல் அசைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான நம்ம மனசை நிறுத்தி ஒருமைப்பாட்டாக பண்ணி பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்ணக்கூடியதானுக்கு சாதமாக இருக்கக்கூடியதான சக்கரிங்கிற ஒரு நாமாவை சொன்னார். இப்படி இதை பண்ணினோமையானால் கடைசியில் நமக்கு என்ன சார் நிற்கிறதுன்னு, உங்கள் மனசை பகவான் இடத்துல போய் சேர்ந்துடுறது. அந்த பகவானுடைய சுரூபம் விக்ரமி. பகவானுக்கு அடுத்த நாம என்ன? விக்ரமி. விக்ரமின்னா என்ன அர்த்தம்? விக்ரமம்னா பராக்கிரமம்னு ஒரு அர்த்தம், விக்ரமம்னா வியாபகம்னு அர்த்தம். பகவான் என்ன பண்ணியிருக்க? வாமனாவதாரமாக இருக்கும் பொழுது அந்த பலிச்சக்கரவர்த்திட்ட கேட்கும் பொழுது என்ன பண்ணினார்? மூணு அடியை கேட்டார் பகவான். அவர் என்ன சொல்ற அகங்காரத்தோட மூணு அடி என்ன ஒரு தரம் கேட்டானையானால் வாழ்க்கையில் மறுபடியும் இன்னொருத்தர கையேந்தி நிற்கப்படாது, ஆகையால் அதிகமாக கேட்டுக்கோ அப்படின்னார். பகவான் பார்த்தார் இப்படிப்பட்டதான அகங்காரம் இருப்படாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் எதை அடையிறானோ அடைஞ்சிருக்கானோ எதை அடைய போகிறானோ எல்லாம் பகவத் பிரசாதம்னு ஞாபகம் வச்சுக்கணும். எல்லோரும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எதை அடைஞ்சிருக்கோமோ நாளைக்கு எதை அடைய போகிறோமோ எல்லாம் பகவான் போட்டதான பிச்சை. இதை ஞாபகம் வச்சுண்டு அப்படி நடந்துட்டுருக்கோம்னே தவிர நான் இதை அடைஞ்சிருக்கேன் நான் தான் வசதி எனக்கூடியதான எண்ணம் இருக்கப்படாது. இப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கிறதுனால்தான் அவருக்கு அவரிடத்துலேருந்து எல்லாத்தையும் தான் பெற்றுக்கொண்டார். எப்படி? தானம் கேட்டார் மூணு அடியே அவர் கேட்டார். அதுக்கப்புறம் இது போகிறோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் மூணு அடின்னு சரின்னு கொடுத்து விட்டார். கொடுத்த பிறகு அந்த காலை அவ்வளோ பெருசாக்கி விட்டார். பூமண்டலம் முழுக்க ஒரு அடியாலையும் ஆகாசம் முழுக்க ஒரு அடியாலையும் மூணாவது அடிக்கு இடமே இல்லைட்டார். இந்த அந்தரிக்ஷ லோக்க நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்தும் கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய சிரசில் காலை வச்சு அவருக்கு அப்படியே நேராக அவரை இது பண்ணலை. அவருக்கு வைகுண்ட பிராப்தி கொடுத்துருக்கார், அவரை தான் பக்தனாக எடுத்துட்டுருக்கார். அதே சமயத்தில் அவருக்கு என்ன பண்ணியிருக்கார்? இப்போ இந்த லோகத்தில் இல்லாமல் பாதாள லோகத்தில் வச்சு அவருக்கு வேண்டியதான எல்லா வசதியும் இந்திரனுக்கு என்னென்ன இது உண்டோ அத்தனையும் அவருக்கும் கொடுத்து ஒரு யுகம் முழுக்க அங்கே இருக்கும்படி பண்ணி அதற்கு பிறகு வைகுண்ட லோகம் தன் இடத்துல சேர்த்துட்டுருக்கார். அதே பலியில் பாதாளத்தில் தள்ளி விட்டார்னு நினைக்கப்படாது. ஏன்னா அவர்கிட்டருந்து தான் வாங்கிட்டு அவர் பண்ணுவாரா? ஆனால் எதற்காக? இப்படிப்பட்ட அகங்காரம் இருந்ததுனால அந்த அகங்காரத்துக்கு இருக்கப்படாதுங்கிறத ஒரு வாணிங் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் ஒரு அப்படி. விக்ரமி விக்ரமஹான்னு உலகம் முழுக்க அளந்தவர். பாத விக்ஷேபத்துக்கு விக்ரமம்னு பேர். பாதங்களை வச்சு நடக்கிறது அப்படி தன்னுடைய மூணு பாதங்களில் மூ உலகத்தையும் எடுத்துட்டார். ஆகையால் அவருக்கு விக்ரமின்னு பேர். ரெண்டாவது சௌரியத்துக்கு விக்ரமம்னு பேர். சௌரியம் பராக்கிரமம் ரொம்ப விக்ரமன் விக்ரமாதித்யன் அப்படின்னு சொன்னோட பார்த்தல இந்த விக்ரமங்கிற பதத்துக்கு என்ன? சௌரியம் பராக்கிரமம் எல்லாவரையும் ஜெயிக்கிறது. பகவானை யாராவது ஜெயிக்க முடியுமோ? ஏன் முடியாதுன்னு உங்களுடைய புலன் எல்லாம் இருக்கு இல்லையா? யாரா இருந்தாலும் அவளுடைய புலனை தூண்டுறவர் அவர். சார் அவர் யுத்தத்துக்கு வந்தாரையானால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், உங்கள் புலனை வேலை செய்யாமல் பண்ணிவிடுவார். அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? கை கால் ஒழுங்காக வேலை செஞ்சால் தானே சார் எல்லாம் பண்ண முடியும். அவரோட சண்டை போட்டால் நடக்குமா? ஆகையால் விவகாரம் என்னன்னா அவரை யாரை ஜெயிக்க முடியாது. அதனால விக்ரமஹா பாத விக்ஷேபா, விக்ரமஹாங்கிற பதத்துக்கு பாத விக்ஷேபம்னு பேரு. ரெண்டாவது சௌரியம். இது துவயம் ச அசேஷ புருஷேபியா, இந்த ரெண்டும் அசேஷ புருஷேபியா எல்லா மனுஷர்களுக்கும் விலட்சணமஸ்யா, அது மற்றவர்கள் மாதிரி இல்லை, ரொம்ப விலட்சணமாக மாறுதலா இருக்க, ஆகையால் அவருக்கு விக்ரமி அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகு ஊர்ஜித சாசனா, அவருடைய கட்டளை இருக்கு பார்த்தடா, அதை யாராலையும் தாண்ட முடியாது. ஸ்ருதி ஸ்மிருதி மம இவாக்கிய, வேதங்கள் ஸ்மிருதிகள் அதெல்லாம் அவருடைய கட்டளை. நம்ம வேதம்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த வேதங்கள் அபௌருஷயமானது, பகவானுடைய ஆக்ஞா வடிவமாக இருக்கு. அதான் தேவதைகள் கூட அதை தாண்ட முடியாதான். பீஷா ஸ்மாத்வத பவதே, பீஷா உதேதி சூரிய, சூரியனோ சந்திரனோ இந்திரனோ அக்னியோ யமதர்மராஜாவோ அவருடைய கட்டளையை தாண்ட முடியாது. அம்பாளை சொல்லும் பொழுது சர்வ அனுல்லங்க சாசனா, ஏற யாரா இருந்தாலும் அந்த அம்பாளுடைய கட்டளையை தாண்ட முடியாது. அப்படிப்பட்டதான். தாண்டினா என்ன ஆனார், அவ இருக்க மாட்டா அவ்வளவுதான். தாண்டினா அதுக்கப்புறம் அவ அங்கே இருக்க மாட்டா அவ்வளவுதான். ராஜாஜ்யை சாதாரணமாக ஒரு ராஜாஜ்யம் இருந்தா ராஜாஜ்யை தாண்டினவாளுக்கே சிறச்சேதம்னு சொன்னா சகலோர லோகங்கள் எல்லாத்துக்கும் சாம்ராஜ்யனாக தேவதேவனாக இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவை ஒரு ஆக்கியை தாண்ட முடியுமா? ஒருத்தர் சொல்ற நான் தாண்டினேன் சாருங்க, சந்தியாவந்தனம் பண்றேன் பாத்திர, அவர் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னார், பண்ணல, என்ன பண்ணிவிட்டார், போய் சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணிவிட்டார், சத்யம் பதா தர்மம் ஜரா பண்ணிட்டு இருக்காரு, நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோமே, அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே. அழகா பேசிட்டு இருக்கேன்ப்பா, பகவானே இல்லைன்னு பேசுவேள், தாண்டறேன்னு பேசுவேள், ஆனா உங்களை தாண்டறதுக்கு வேண்டிய வாய்ப்பு அவர் தான் கொடுத்துருக்காரு. நாம வச்சுக்கோங்க, குழந்தைகள்லாம் காலமேந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், வந்ததுமே 4 மணிக்கு அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா, அவ கை கால அலம்பிட்டு வந்த பிறகு அப்பா கொஞ்ச நேரம் போய் வெளியில விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவா. வெளியில விளையாடும் பொழுது அவ பசங்களோட சேர்ந்து விளையாடும் பொழுது இந்த விளையாட விளையாடாதா அது விளையாடாத அப்படின்னு ஏதாவது நிர்பந்தம் போடுறாளா? கிடையாது. குதிச்சாலோ அப்புறம் வந்து ஓடினாலோ வேற எது பண்ணினாலோ கவனிச்சுக்கிறது இல்லை. மறுபடியும் 6 மணிக்கு வந்தாச்சுன்னா ஸ்ட்ரிக்டா ஆத்துல உட்காந்து மறுபடியும் பாடம் படிக்கணும். அந்த 2 மணி நேரம் என்ன பண்ணிருக்கா, விட்டாச்சு. நீ என்ன பண்ணினாலும் நான் ஒன்றும் கவனிச்சுக்க மாட்டேன்னு, எப்படி எந்த விளையாட்டு விளையாடினாலும் யாரோட விளையாடினாலும் கவனிச்சுக்க மாட்டேன்னு சொல்றாலோ இல்லையோ, அதே மாதிரி தான் பகவான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கார், இந்த 100 வயசு நீ எப்படியாவது இருப்பான்னு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் ஏதாவது பண்ணலாம், சந்தியாவந்தனம் பண்ணலாம், பண்ணாம போகலாம், போய் பேசலாம், உண்மையை பேசலாம். இந்த 100 வருஷம் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் பலம், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு செகண்ட் நோட் ஆகிட்டு இருக்குன்னு ஒண்ணு ஏமாந்து போகாதீங்க. உங்க மனசுலயே ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திட்டதே, ஒவ்வொருத்தருடைய மனசு பின்னாலேயே உட்கார்ந்துட்டு இருக்க. நீங்க என்னென்ன பண்ணி இருக்கணுங்கிறத வேதத்துல சொல்லியிருக்க, அதே போல தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்க. நாம பண்ணக்கூடியதான் தப்பெல்லாம் அப்பப்ப நோட் பண்ணிட்டே இருக்கார். இதனுடைய பலமானது ஒரு நாள் நிச்சயமா வரும். செஞ்ச கர்மாவுக்கு பலன் வராம போகுமா? பலன் வரத்தான் வரும், ஆனா அது இப்ப வரல. அதனால நான் தாண்டினேன் நீங்க சொல்லாதீங்க, தாண்டினேன்னா அதனுடைய பலம் இருக்கு. வசுதா மனுஷனுக்கு தான் இந்த ஒரு ஃப்ரீடம், வேற யாருக்கும் கிடையாது, தேவதைகளுக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு கிடையாது. யக்ஷ கிண்ணற கந்தர்வ கிம்புருடா அப்படி யாரா இருந்த போதிலும் அவளுக்கு யாருக்கும் ஃப்ரீடம் கிடையாது. வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் நடந்துக்கணும். கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டா கிருஷ்ணார்பணம் பவர் போயிடும்னு இந்திரனுக்கே பல தரம் போயாச்சு. மகர்ஷிகளெல்லாம் அப்பப்ப அனுபவிச்சிருக்கா. அயல் விவகாரம் என்ன, அவருடைய ஆக்கையே தாண்ட முடியும், யாராலையும் தாண்ட முடியாது. மனுஷனா இருக்கிறான் தாண்டின போதிலும் அவனுக்கு தாண்டினுடைய பலம் உண்டு. அப்படி அதனால்தான் அவருக்கு ஊர்ஜித சாசனா, தாண்ட முடியாததான கட்டளையை உடையவர்னு அர்த்தம். அவருடைய கட்டளையை யாரும் தாண்ட முடியாது. அதான் ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணம் ஊர்ஜிதம். ஊர்ஜிதம்னா பலவத்தான, யாராலையும் தாண்ட முடியாததான சாசனம் கட்டளை அவரது. ஆகையால் அவருக்கு ஊர்ஜித சாசனா. இதை சொல்லும் பொழுது ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கிய எசே உல்லங்கிய வர்த்ததே ஆஜாட்சேரி மமத்வேஷி மத்பக்தோ பின வைஷ்ணவா ஸ்ருதி மமைவாக்கியே. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய கட்டளை. எஸ்தே உல்லங்கிய வர்த்ததே, எந்த மனுஷன் இதை தாண்டி இருக்கிறானோ, ஆஜாட்சேதி மமத்வேஷி, என்னுடைய கட்டளையை தாண்டினவன் என்ன துவேஷிக்கிறான். பகவான் துவேஷிக்கல, பகவானுக்கு விருப்பு வெறுப்புகள்லாம் இல்லாதவர். ஆனால் அவன் என்னுடைய கட்டளையை தாண்டி அவன் என்ன துவேஷிச்சுட்டு இருக்கான். மத்பக்தோ பின வைஷ்ணவா, என் பக்தனாட்டம் வேஷம் போட்டாலும் நிஜமாக அவன் வைஷ்ணவன் இல்லை அப்படின்னு பகவான் சொல்லிருக்கார். ஆகையால் பகவானுடைய பிரேம பாத்திரமா நம்ம ஆகணுமையானால், பகவானுடைய ஒரு பிரீத்தி பாத்திரமா நாம் இருந்து கொண்டு க்ஷேமத்தை அடையணுமையானால் என்ன பண்ணணும்? வேதங்களில் அவாளுக்கு என்ன கர்மா விதிச்சிருக்கோ அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. ஒரே தரம் ஒன்றும் சொல்லலை, முடியாத பண்ணி அந்த பண்ணும்பொழுது பகவான் நாமாவை சொல்லி கடைசினா ஓம் தத் சதிதி நிர்தேசா பிரம்மணஸ்திரிதஸ்மிருதா, ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் சொல்லி கிருஷ்ணார்பணமஸ்துன்னு சொல்லுங்க. நம்ம சம்பிரதாயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் எந்த கர்மா பண்ணினாலும் கடைசியில் காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ புலன்கண்ணாலேயோ எதை நான் பண்ணினேனோ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் வஸ்து அப்படின்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி அர்ப்பணம் பண்ணினதுனால நீங்கள் பண்ணினதான செயல்கள் ஒருவேளை நன்னா இல்லாத போனாலும் முழுமையாக இல்லாத போனாலும் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் முழுமையாக ஆக்கி விடுறாரோ, முழுக்க பண்ணியானா போல கணக்கு எடுத்துக்கிறார. வேற என்ன சொல்ல முடியும்? ஆனால் உங்கள் இடத்துல என்ன இருக்கணும்? ஸ்ரத்த இருக்கணும். என்னால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கேன், இந்த பலம் வேணும் அந்த பலம் வேணும்னு நான் கேட்கல, பகவானுக்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருடைய கட்டளை, அவருடைய கட்டளை பண்ணினத்தினால் நமக்கு என்ன இது வேணும் அது வேணும்னு கேட்கலாமா? ஆனால் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், உமக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எதெது வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதை நான் கொடுக்குறேங்கிறது. ஆகையால் அப்படி ஒரு ஆக்கியை உடையவர். ஆகையால் அவருக்கு ஊர்ஜித சாசனா அப்படின்னு பேர். அதற்கு பிறகு ஒரு மூணு நாமக்கள் இருக்கு, சப்தாதிக சப்தசகா சிசிர சர்வரீகரஹா. இந்த ரெண்டு நாமக்கள், இந்த சப்தாதிகா சப்தசகா இது பார்க்கணும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சப்தத்தை தாண்டினவர்னு ஒரு அர்த்தம், சப்தத்தை சகிச்சுக்கிறவர்னு ஒரு அர்த்தம். சப்தத்தை தாண்டினவரம் வரும், அதே சமயத்தில் சப்தத்தை சகிச்சுக்கிறார், சப்தத்துக்கு உட்பட்டு இருக்க. என்ன சார் பரஸ்பர விருத்தமாக பேசுகிறேன்னு முதல்ல நம்ம கவனிக்கணும். எந்த சொல்லுக்கும் அவர் பொருள் அல்ல, ஒரு சொல்லால் அவரை சொல்ல முடியாது, சொல்லுக்கு அப்பாற்பட்டவர். நம்ம பார்க்குறோம், நம்ம பாஷை இருக்கு, இந்த பாஷையில் சில சில சொற்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சொல்லக்கூடியதான பொருளெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இவைகளுக்கெல்லாம் நமக்கு எல்லா பொருளுக்கும் பேர் இல்லை, சில பேர் இல்லை. அதே போல் பேர் இருக்கு, ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு அர்த்தம் சரியாக இல்லை. இப்படி நம்ம ரொம்ப வாழ்க்கையில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மீசை முளைக்கிறது அந்த இடத்துக்கு என்ன பேர் தமிழ்? உதடுன்னு, மேல் உதடுன்னு சொல்லப்படாது, மேலோதடு வேற, அதுக்கு மேலே இருக்கிற பாகம், அதுக்கு தனியாக ஒரு பேர் நம்ம சொல்கிறோமா? சொல்ல முடியல. ஏண்டன்னார் அது உபயோகப்படலை சொல்லலேன்ட்டான், வாழ்க்கையில் உபயோகப்படலை அதுக்காக ஒரு பேர் வைக்கல. ஆனால் ஒரு இடம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு சொல்கிறதுக்கு தகுந்ததான ஒரு பேச்சு சொல்லு இல்லை. அதே போலயே சில சமயத்தில் சொல்லு இருக்கும், ஆனால் அந்த சொல்லுக்கு தகுந்ததான ஒரு பேச்சு இல்லை. இப்போ பரவாயில்லைங்கிறான், எதை சொன்னாலும் பரவாயில்லைங்கிறான், அதுக்கு பிரதித்வந்தியா ஆப்போசிட் எனக்கு பரவாயிருக்கும் பிள, ஏ இல்லை நம்ம இத்தனை நாளாக பேசிட்டு இருக்கோம், ஏ இல்லை ஒரு சொல்லு இருக்கு ஆனால் அதுக்கு என்னன்னு தெரியல, விவகாரம் முழுக்க என்னன்னு இப்படி ஆயிண்டே இருக்கு. எந்த பாஷையிலையும் சரி, இது தமிழில் மட்டும் சொல்லலை, தெலுங்குலையாகட்டும் சம்ஸ்கிருதத்துலையாகட்டும் சில பதார்த்தங்கள் அப்படி ஆயிடும். அதே போலயே நிறைய விஷயங்களை நாம் வாயத்தையால் சொல்லுவோம், அது இன்னதுன்னு எடுத்து வாயால் சொல்ல முடியல. வெக்கம்னு சொல்கிறோம், அனுபவிக்கிறோம், அது குழந்தைக்கு வெக்கம்னா என்னதுன்னு எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். வெக்கம்னா என்னதுன்னு, வெக்கம்னா வெக்கம் அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. அது அவளாலே உணரணும், அந்தந்த சந்தர்ப்பத்தில் வந்து அதை உணரணுமே தவிர அது தனியாக எடுத்து சொல்கிறதோ ஒரு லெக்சர் கொடுக்கறதோ நடக்காத காரியம். சாதாரணமாக பயம்னு சொல்கிறோம், ரொம்ப பயமாக இருக்கேன், நான் பயம்னா என்னது, பயம் வந்தால் வீத்து கொட்டும், ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது, உடம்பு நடுங்கும், என்னமோ பண்ணும், சாப்பிட தோணாது, எல்லாம் மேல பயத்தினுடைய காரியங்களை செஞ்சிடும். பயம் வந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பயம்னு என்னது சொல்ல முடியாது. ஆகையால் மனுஷனுடைய லாங்குவேஜ் இருக்க பார்த்தல, இந்த பாஷைங்கிறது அது ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நிறைய பதார்த்தங்களுக்கு சொற்கள் இருக்க பொருள் இல்லை, பொருள் இருக்கு சொற்கள் இல்லை. ஒரு பொருளானது பல சொற்களால் சொல்லப்படும், ஒரே சொல்லானது பல பொருள்களை சொல்லும். சம்ஸ்கிருதத்தில் ஹரினா 27 அர்த்தம், ஹரினா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம், ஹரினா குரங்குன்னு அர்த்தம், ஹரினா சிம்மம்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கலன்னு, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது லோகத்தில் பார்த்துருக்கோம். அதே போலயே ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கு, அப்படி லோகத்தில் பார்த்துட்டு இருக்குமா இல்லையா? ஆகையால் என்ன விவகாரம்னு கரெக்டாக என்னதுன்னு சொல்ல முடியல. ஆனால் அந்த பகவான் பரமாத்மாவை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கரெக்டாக ஒரு பொருள் இருக்கான்னு இல்லை. ஏன் ஒரு உருவம் இருக்குமே ஆனால் இந்த உருவத்தோடு கூடினவர்னு சொல்லலாம். ஒரு உருவம் இல்லை சார், உலகத்தில் இருக்கிற எல்லா உருவமும் அவர் தான். ஒரு செயல்னா அவரிடத்துல செயல் இல்லை, நீங்க பாக்குறதோ கேட்கறதோ நடக்கிறதோ போறதோ நீங்க எந்தெந்த செயல் பண்றதோ அந்தந்த செயல்னா அவரு தான். அவர் என்ன பண்ணியிருக்கார், உங்க சரீரத்துக்குள்ள பூந்துண்டு செயலை பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் வச்சாலோ சிரிச்சாலோ பேசினாலோ எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். இப்ப அவருக்கு என்ன இன்னார்னு சொல்ல முடியுமா? பேசினா பேச்சாளர்னர், எழுதினா எழுத்தாளர்ங்கிறன். இப்படி ஒரு செயலை மட்டும் பண்ணினவருக்கு அந்த செயலோட, பாட்டு பாடினா பாடகருங்கிறன். இப்போ விவகாரம் என்ன, ஒரு செயலை செய்பவரை அந்த செயலை செய்பவரை என்ன கூடியதான பெயருடன் சொல்கிறோம். பகவான் என்ன சொல்வேன், எந்த செயல்னு சொல்வேன், உலகத்தில் எந்தெந்த பிராணி என்னென்ன செயல் செய்கிறதோ அத்தனை செயலும் பகவானுக்கு சேர்ந்து, அத்தனை உருவமும் பகவானுக்கு சேர்ந்து. அப்போ ஜாதி குண கிரியா சம்பந்தம் இவைகள் ஒன்றும் அவர் இடத்துல இல்லாததுனால அவர் ஒன்றும் ஒரு செயலை சொல்லாலையும் சொல்ல முடியாது. பகவானை சொல்லும்பொழுது அசப்தம் ஸ்பர்சம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியம் அகந்தவத் செயது. அவருக்கு என்ன பிறந்தார, இந்த டேட்டில் பிறந்தார சொல்ல முடியுமா? அனத்யனந்தம் மத பரம் த்ருவம் நிஜயதன் மிருத்யு முகத் பிரமுச்சதே அப்படின்னு கட்டோ பண்ணிடுத்து. அவர் இடத்துல சப்தமும் ஸ்பர்சமும் ஒரு குணமும் அவர் இடத்துல இல்லை, அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனாலும் நம்ம தான் ஆயிரக்கணக்கான நாமாக்களை சொல்லிட்டு இருக்கோமே, இந்த நாமாக்கள்லாம் என்ன பண்றது, அவர் எங்கேயோ இருந்தா கிட்ட அங்க கிட்ட இருந்து சொல்லிட்டு நின்று போயிடுது. என்ன பண்றது, பசுமாடு கொண்டு வந்து காமின்னா காமிச்சா என்ன பண்ணணும், பசுமாடை கொண்டு வந்து அந்த கொம்பை பிடிச்சி அப்பா இதுதான் பசுமாடு அப்படின்னு காமிச்சா தானே பசுமாடுன்னு சொல்ல முடியும். எது நடக்கிறதோ அது பசுமாடு அப்படின்னா ஒருத்தர் ஒரு டாக்டரை போய் கேட்டார், ஒருத்தர் இந்த வியாதி இருக்கு இதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டார். அவர் கோபம் வருமா வராத, வியாதியை நீங்க சொல்லணும், சொல்லிவிட்டு டாக்டரே மருந்து கொடுங்க அப்படின்னு கொடுத்தா அவர் சரின்னு ஏதோ எழுதி கொடுப்பார். அந்த மருந்து பேர்லாம் உங்களுக்கு தெரியாது, கம்பவுண்டருக்கு தான் தெரியும், அதான் பிரம்மராதர் பேர். அப்படின்னு அவருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்ததுன்னா அவர் பெரிய இது இருப்பாரு, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதது தானே பெரிய டாக்டராக இருக்கார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, அதனால என்ன ஆச்சுன்னு இங்கே இருக்கோம். நம்ம விவகாரம் என்னடான்னு அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இந்த வியாதிக்கு இந்த இதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமோ, நான் எதை உட்கொண்டால் இந்த வியாதி போகுமோ அதுதான் அதுக்கு மருந்துன்ட்டார். அவர் சொன்னது தப்பா, பர்ஃபெக்டா ரைட்டா சொல்லியிருக்கார், எதை உட்கொண்டால் உனக்கு இருக்கக்கூடியதான வியாதி போகுமோ அந்த வியாதிக்கு அது மருந்து அப்படின்னா. இப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியல, ஆனா என்ன பண்ணிருக்க, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்திருக்கு. அதே போல பகவானுடைய நாமாக்கள்லாம் கரெக்டா நீங்க சொல்லணும்னு முயற்சி பண்ணினாலும் அது சொல்லளவுல இருக்குமே தவிர அது நிஜமான அர்த்தத்தை அவர்கிட்ட போகாது சுவாமி. ஏன்னா இந்த வாக்குங்கிறது உங்களுடைய புலன், இந்த புலனை சரியாக ஏவறது வந்து மனசு, அந்த மனசை ஏவரவர் புத்தி, அந்த புத்தியை ஏவரவர் பரமாத்மா. இந்திரியேப்யபரா கர்த்தா கர்த்தேப்யச்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பர தத்து சஹ. அந்த புத்திக்கும் அப்பாற்பட்டவர் அவர் இருக்கார். அவரை போய் உங்க வார்த்தையினால வாக்குனால சொல்ல முடியும்னு நினைக்கிறேடா, உங்க வாக்கு நிறைய விஷயங்களே பேச தெரியல சார். அதுக்கு சில பேர் ஒண்ணு பேசணும் நினைப்பான், அதுக்கு மாறுதலா பேசிட்டு வருவோம். தெரியாது ஜிக்வாமே மதுமத்தமா, என்னுடைய நாக்கு எப்பொழுதுமே தேனொழுகா பேசணும், எது நினைக்கிறேனோ அது பேசணும். அதுக்கு காரணம் என்ன? உள்ள இருக்கக்கூடியதான பகவான் அனுகிரகம். அப்படிப்பட்டதான வாக்க எத்வாசான் அபியுதிதம் ஏனவாக அபியுத்யதே, எது வாக்குனால யாரும் அடைய முடியாதோ, ஆனா வாக்கானது யாருடைய ஒரு அனுகிரகத்தினால பேசுகிறதோ அவர் அல்லவா அந்த பரமாத்மா. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை வாக்கு சொல்லுமா? சொல்ல. ஆகையால் அது எந்த வாக்கா இருந்தாலும் சரி, வாக்குன்னு சொன்னா நம்ம பாஷா ரூபமான வாக்குன்னு சொல்றோம், இது நடக்காது. சரி, சங்கீதம் சொல்லுமா? அது ஓரளவுக்கு தான் சொல்லும். சங்கீதத்துல வெறும் ஸ்வரம், அந்த ஸ்வரமானது மனோரீதியாக மனோதர்மமாக போயிட்டு இருக்க, பகவான் நினைச்சுண்டு அப்படியே தனக்கு தானா வந்திருக்க. அயர்வாழ்லாம் பாடும் பொழுது எப்படி பாடினார்? முன்னாலே எழுதி போட்டதெல்லாம் பண்ணினாரா? கிடையாது. அப்பப்ப மனசுல இருந்து பிரவாகமா வந்திருக்க. ஆனா அந்த வார்த்தைகளும் அவரிடத்துல கிட்ட போகல. நம்ம சொல்ற வார்த்தை விட கொஞ்சம் முன்னால இருக்கு. ஏன்? பக்தி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவருடைய ஸ்வரூபத்தை யாராலையும் சொல்ல முடியாது. வேதங்களே என்ன பண்றது? ஸ்ருதிரபி சக்கித்த மனசா, அது என்ன பண்றதா? வேதங்களும் வெக்கப்பட்டுன்னு அது கிட்ட போகலையா? பழைய நாள் மாட்டு பண்ண மாதிரியும்பா. நான் சொல்லல, புஷ்பதந்தர்னு ஒரு பெரியவர், அவர் சிவமஹிம்ன ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதினார். அந்த சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்துல இப்படி எழுதியிருக்கார். அவர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கார் ஒரு தோழி, அந்த இன்னொரு தோழி கல்யாணத்துக்கு போயிருக்கார். அந்த கல்யாணத்துக்கு போனப்ப இவரோட படித்த இன்னொரு தோழி இங்கே வந்திருக்கார். இவளை பார்த்ததுமே ஒவ்வொன்று கத்தினான், உன் கல்யாணத்துக்கு ஏன் என்ன கூப்பிடல? என்ன அதுன்னு நம்ம மூணு பேரும் எப்படி இதுவாக இருந்தோம், மறந்துபிட்டிய நீ, உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுன்னு. இவ சொன்னா, இல்லைம்மா, நான் உன்னை பற்றி தான் என்ன டிரைவ் விசாரித்தேன், என்னமோ பண்ணினேன், உங்கள் அட்ரஸ் கிடைக்கல, எங்கேயோ வச்சுவிட்டேன், இதை சமாதானம் சொல்கிறேன். சொன்ன கேட்குறாளா? கிடையாது. நீ என்னை கூப்பிடாது, தப்பு தான். வேற என்ன பண்ணுறது? சரணாகத தீனார்த்த ஒத்துக்க வேண்டியதுதான், தப்பு தான், விட்டுரு அப்படின்னு. சரி, தப்புன்னு ஒத்துண்ட பிறகு பறிஞ்சப்படுத்தோ இல்லையா? இப்போ என்ன ஆச்சுன்னு, உங்க ஆத்துக்காரர காமியும்பா. இப்போ இருந்ததுன்னா இப்போ இருக்கிறவா என்ன பண்ணுவா? எதிர்க்க எங்கே இருக்க சுடக்கு போட்டு, ஏ இங்கே வா அப்படின்னு பேரை வச்சு கூப்பிட்டு, அதுக்கப்புறம் இவர் தான் எங்கள் ஆத்துக்காரர், மீட் அப்படின்னு சொல்லுவான். பழைய நாளில் அப்படி பேசுறது என்ன பண்ணினா அப்படி பார்த்துட்டே இருக்க. யாருன்னு ஒவ்வொத்தையா, இது இவர் தானா, எரை சொக்கா போட்டிருக்காரு அவரா, கருப்பு சொக்கா போட்டிருக்காரு அவரா, பேண்ட் கோட்டு போட்டுருக்காரு அவரா, யார சொன்னா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு. கடைசியில் ஒரு வியக்தி சிக வச்சுட்டு இருக்க, அவர் தானோ அப்படின்னா என்ன பண்ணினா தெரியுமா? தலை குனிஞ்சுட்டு இருக்க. இவர் தானும் சொல்லலை, இவர் இல்லைன்னு சொல்லலை. இதற்கு முன்னால இல்லை 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 என்று சொல்லிட்டு வந்தவள் இப்ப என்னாச்சு? அவரை சொன்னதுமே இவர் தானும் சொல்லலை, இவர் இல்லேன்னு சொல்லலை, இவ புரிஞ்சுண்டா. அப்ப என்ன அர்த்தம்? பரமஸ்தி, இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லை என்று தள்ளின பிறகு எது மிஞ்சு நிற்கதோ, எந்த இடத்துல வந்து வாக்கே பிரவகிக்கலையோ, எதை சொல்லணும் என்று நினைக்க முடியலையோ, இவர் தான் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அப்ப மீதி இடத்துல வெக்கம் இல்லை, இவர் இல்லைன்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லை, ஏன்னா அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. இவர் வரும்பொழுது இவர் தான் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அப்படி பேசாமல் சொல்லாமல் சொன்னாலும் அப்படின்னு பழைய நாள் சம்பிரதாயமா சொன்னார். அதே மாதிரி தான் பரமாத்மாவிட்ட போகும் பொழுது நம்ம வார்த்தையானது இன்னது என்று சொல்ல முடியல. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சப்தாதிகா. சப்த பிரவர்த்தி ஹேதுனாம் ஜாத்தியாதீனாம் அசம்பவாத். இது இன்ன இனத்துக்கு சேர்ந்தது, புலினா புலியினுடைய இனம் அதுக்கு சேர்ந்தது, மாடுன்னா பசுமாடுன்னா பசுமாடு இனத்துக்கு சேர்ந்தது. அதே போல இவருக்கு ஒரு இனம் இருக்கோ? கிடையாது. ஒரு ஜாதி அவரிடத்துல இல்லை, ஏன்னா இருக்கிறது ஒருவர் தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடியது தேவதேவனா இருக்கக்கூடியதான பரமாத்மா அவர் ஒருவர் தான். அவருக்கு சமானமானவரோ அவரை விட குறைச்சலா இருக்கிறாரோ யாரும் இல்லை. நத்வத் சமோத்திய கத்தியது, அவருக்கு சமானமானவரும் இல்லை, அவருடைய வசதியவரும் இல்லை. எப்படி சொல்றது? ஒருவரா இருந்தா எப்படி இனம்னு சொல்ல முடியும்? ஜாதி இல்லை, குணம் இருக்கான். இந்த குணங்கள்லாம் நாம இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா. அவர் இதுக்கு குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சமஸ்த கல்யாண குணங்கள்னு நீங்க சொல்ற இந்த கல்யாண குணங்கள்லாம் நம்ம பேச்சுக்காக சொல்றது. அவர் எப்பொழுதும் அவருடைய மங்களமான ஸ்வரூபத்திலேயே இருக்கார். மங்களமூர்த்தின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அவரை நினைச்சாலே உங்களுக்கு மங்களம் ஏற்படும். மங்களம் அங்க இருக்கணும்னு இல்லை, அவரை நினைச்சா மங்களம் ஏற்படும். பரமேஸ்வரன் இருக்க அவருக்கு என்ன சார் ஐவேத்யம்னு கேட்டார். அவர் கட்டிட்டு இருக்கிறது திக்கு தான் வஸ்திரம். அவருக்கு உடம்புல வஸ்திரத்துக்கு காசு இல்லை, புரியுதா? அவ விவகாரம் என்ன, எங்க சுத்திட்டு இருக்காரு? மயானங்கள்ல போய் சுத்திட்டு இருக்கார். அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். ஆனா அவரை யாரு தியானம் பண்றோம்? பவாய தேவாய நமஹா, சர்வாய தேவாய நமஹா, ஈசானாய தேவாய நமஹா, பசுபதே தேவாய நமஹா, ருத்ராய தேவாய நமஹா, உக்ராய தேவாய நமஹா, பீமாய தேவாய நமஹா, மகதே தேவாய நமஹா. எட்டு நாம சொன்னா போறோம். அவருக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்டு, அவரு கை காமிச்சுட்டார், அவ்வளவுதான். அட் ஐஸ்வர்யம் உங்களுக்கு சொழிக்கும். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கல, அவர்கிட்ட காசே இல்லையே. அவர்கிட்ட இல்லாத போனா என்ன? அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு குபேரன், அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார். அப்படி அவரிடத்துல இருந்தா தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை, அவர் மங்கள வடிவமா இருக்கார். அவர் நினைச்ச மாத்தா தான் ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம். ஸ்மிருதே நினைச்ச மாத்திரத்தினால வரணும், அவருக்கு பூஜை பண்ணணும், அது பண்ணணும், பழ நைவேத்தியம் பண்ணணும், இதெல்லாம் அவர் சொல்லலையே. அவரை நினைச்சு பாருங்க, நீங்க உங்க மனசுல அவருடைய நினைப்பு இருந்தா போறோம். மனசுல இருக்கிற எல்லா பாபங்களும் போகும், சகல க்ஷேமும் உண்டாகும், எல்லாத்தை விட மங்களம் உண்டாகும். மங்களம்னா என்னது? மனசு நிம்மதி. எப்பொழுதும் மனசு சாந்தமா இருக்கக்கூடியதான நிலை. அதுக்காகத்தான் மகர்ஷிகள் எல்லாம் கவலைப்பட்டார். அதுக்காக தான் நம்ம முன்னோர்களும் அதை அடையறதுக்காகத்தான் முயற்சி பண்ணினான். நமக்கெல்லாம் அந்த காசு வேணும், பவர் வேணும்னு யாரும் நினைக்கல. நினைச்சா எல்லாத்தையும் அடைஞ்சிருக்க முடியும், ஆனா நம்ம அதை வசதியா நினைக்கல. எது நினைக்கணும்? மனசு சாந்தமா இருக்கணும், பகவான் இடத்துல நம்ம மனசு போகணும். நாம எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருக்கணும். அந்த நல்ல வழியில இருந்தானே சகலக்ஷேமும் ஏற்படும், அதுவும் அந்த பகவானுடைய அந்த நாமக்கனால கிடைக்கிறது. ஆகையால் குணமற்றவர், குணமற்றவர்னா தோஷமற்றவர், அதுவும் உண்டு. குணமும் தோஷமும் ஆப்போசிட்டோ இல்லையோ? ஆகையால் குணம் இல்லை, சப்த ஜாதி இல்லை, குணம் இல்லை, செயல் இல்லை. இத்தனை செயல் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றோமே, இந்த செயல் எல்லாம் என்ன உலகத்தையே படைச்சவர்? ஒரு தரம் இப்படி சொல்லுங்க, அவர்கிட்ட ஒரு செயலும் இல்லைன்னு எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்னு? காந்த கல் இருக்கு, காந்த கல்ல பக்கத்துல இரும்பு இருக்கு, இரும்பு தானா வந்து காந்த கல்ல ஒட்டுறது? காந்த கல் போய் அதை பிடிக்கிறதா? என்னை வந்து பிடிச்சிக்கோன்னு சொல்லித்தா? சொல்லலையே. சந்திரன் ஆகாசத்துல இருக்கார், அவரை பார்த்ததுன்னா இந்த நிலாவானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. சந்திரன் வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாரா? அவருடைய ஸ்வரூபம் அது. அவர் எப்பொழுதும் சீதளமாக ஆனந்தமா இருக்கார். வெயில சுத்தி சுத்தி அலைஞ்சு வந்துட்டு இருக்கிறவங்க சாயங்காலத்துல பௌர்ணமி அன்னைக்கு அப்படியே இந்த நிலாயில உட்கார்ந்து அபாடான்னு தானா எப்படி ஒரு சௌக்கியத்தை அடையிறானோ அந்த சௌக்கியம் சந்திரன் தானா கொடுக்கல. ஆனா என்ன ஆச்சுன்னு, அவருடைய ஸ்வபாவம் அது. அது அந்த ஸ்வபாவம் அவர் அப்படி இருக்கிறதுனால தானா நமக்கு ஏற்படுகிறது. அதே போல பகவானுடைய ஸ்வரூபமே தவிர அவரிடத்துல தனியாக கிரியை இல்லை. அவர் இருந்தால் அவருடைய ஒரு பிரதிபிம்பம் வந்ததுமே மாயையில இருந்து இத்தனை காரியங்களும் தானா உண்டாகும். நாமெல்லாம் புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இந்த புண்ணிய பாபங்கள்லாம் மாயையில இருக்கு, பிரகிருதியில இருக்கு. அந்த பிரகிருதி என்ன பண்றது? தானா உலகமாக மாறுறது. பகுஸ்யாம் பிரஜா ஏதே தானா மாறுறது. உலகம் உண்டாகிறது, உலகத்துக்குள்ள இத்தனை பதார்த்தங்கள் உண்டாகிறது, நம்ம சரீரம் உண்டாகிறது, நாம் பாட்டுக்கு அத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் அவருடைய ஆக்கியினால, அவருடைய மியார் பிரசன்ஸ். ஒரு செயலும் அவர்கிட்ட இல்லைங்கிறதான் உண்மை. ஆகையால் ஜாதி இல்லை, குணம் இல்லை, கிரியை இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை, எதோடையும் ஒட்டமாட்டார். இந்த ஒட்டாமல் இருக்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆத்துல இருங்க, அனாவசியமான எந்த விஷயம் வந்தாலும் அதுலயே அது என்ன, அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா சொல்வா. மாட்டு பண்ண போன் வந்தா யார் போர் பண்ணினா, உன்னோட யார் இது உங்களுக்கு வேணுமா? தேவையா அது? கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். யார் யார் பெல் அடிச்சா, என்ன நடந்தது, என்ன பேச்சு, டிவியில பார்த்தியே, என்ன பார்த்தாய், இது வேணும்னா நீங்களும் பாருங்க. ஆனா லோகத்தில் ஒரு மனுஷன் ஆத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், எல்லாருடைய விஷயம் இவனுக்கு வேணும், இவனுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்கப்படாது. இதனாலதான் மாட்டிக்கிறது. உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்னு அவ நினைக்கிறாளோ அவ வந்து உங்களை கேட்பா. உங்களால் ஒரு காரியமாகணும்னு அவ வந்து உங்களை கேட்பா. நீங்க எப்படி இருக்கணும்னா பகவத் தியானத்தில் ஒரு மூலையை உட்காந்துருக்கோம். 60 வயசு ஆயிடுதோ இல்லையா? ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதசமாதீயதாம். இப்படி இருக்கிறவள கவலை வருமா? பகவான் இப்படி இருக்கார், எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். எந்த பக்தன் அவரை கேட்கிறாரோ அவருக்கு வணங்கினதுனால பக்தனுக்கு பலம் வந்திருக்கு. உங்களுடைய புண்ணியத்தை பகவான் வாங்கி கொள்ளலை, உங்களுடைய பாபத்தை வாங்கி கொள்ளலை, புண்ணியத்தையும் கொடுக்கலை. ஆனால் என்னென்ன, யாரார் அவரை வழிபடுகிறாளோ அந்த வழிபடுதல் எனக்கூடியதான செயலால் அவளுக்கு எத்தனையும் கிடைக்கிறது. ஆகையால் ஜாதி குண கிரியா சம்பந்தங்கள் ஒன்றும் இல்லாததுனால எந்த சொல்லும் அவரை சொல்லாது. ஆகினால் சப்தேன பக்தும் அசக்கியத்வார், சொல்லால அவரை அடைய முடியாது. வேதங்கள் எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் வேத சப்தமும் அவர் வந்தது. ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா, வேத மாதாக்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணலாம். வேத வேத்யா, வேதங்கள்னால சொல்லக்கூடிய சொல்லப்படுகின்றதான் அவர், அவரையும் அந்த வேதங்களால நேர சொல்ல மாட்டேங்கிறது. அதான் அதனால பக்து மசக்கியத்வா சப்தாதிகா யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா யதா வாசா நிவர்த்தந்தே. எந்த பொருளை அடையணும் சொல்லணும் என்று ஆரம்பித்ததான வாக்கு மனசோட சேர்ந்து திரும்பி வருதான். சுவாமி வரலாற பார்க்க முடியாது, அவரை அடைய முடியாது, நம்மளால அவரை பேச முடியாது அப்படின்னு திரும்பி வந்துருந்தான். ஆகையால் ந சப்த கோச்சரம் எஸ்ய யோகித்யேயம் பரம்பதம், அவரை சொல்லால அடைய முடியாது, பேச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா எப்படின்னு யோகித்யேயம் பரம்பதம், யோகிகள்னால்தான் அவரை அடைய முடியும். மனசை நிறுத்து புலனை அடக்கி குரு சொன்ன பிரகாரமாக அவரை மனசுல தியானம் பண்ணினோமையானால் பிறகு சில நாளுக்கு அவர் நம்ம மனசுல தோண ஆரம்பிப்பார். நீங்க அவரை அப்படித்தான் பார்க்கலாம். ஒரு சொல்லால புரிஞ்சுட்டு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள்ல நாம் பாட்டுக்கு இந்த புத்தகத்துல படிக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம், யாரோ சொன்னார் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இவையெல்லாம் சொன்னமே பகவானை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு வருடனா யோகித்யேயம் பரம்பதம், யோகிகளா இருந்து யோகம் பண்ணணும் அவரை. யம நியம பிராணாயம பிரத்யாக தாரணா தியான சமாதி அப்படின்னு யமநியம ஆசனாதிகள்லாம் நம்ம வரவழைச்சுண்டு இதயத்துக்குள்ள அந்த பரமாத்மாவை பார்க்கணும். அந்த பரமாத்மாவை பார்க்கறதுக்கு யோகம் ஒரு சாதனம். அந்த யோகத்தை தான் முதல்ல கர்ம யோகம்னு ஆரம்பித்தோம். பகவத்கீதையில் ஆரம்பிக்கும் பொழுது கர்ம யோகம்னும், 6 வரும்பொழுது தியான யோகம்னு சொன்னேன். அந்த தியான யோகம் ஆன பிறகு பின்னால பக்தி யோகம் 12, 14 வரும்பொழுது ஞானம், குணாதீத லட்சணம் வந்தாச்சு, ஞானம். 15 சாஸ்திரம் முடிஞ்செடுத்துட்டாங்க. விவகாரம் முழுக்க எல்லாமும் யோகம்தான். கர்மயோகம், தியான யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கடைசியில் என்ன, ஞானஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபமானது நமக்கு சொல்றாரு பார்த்தாளா, அதுதான் விசேஷமாக யோகித்யேயம் பரம்பதம் நசப்த கோச்சரம் யஸ்ய யோகித்யேயம் பரம்பதம் இத்யாதி ஸ்ருதி ஸ்மிருதிப்யா. இப்படி பகவான் சொற்களுக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்னேன். சார் ஒரு சொல்லும் அவரை சொல்லலைன்னா இத்தனை சாஸ்திரங்கள் எதுக்கு சார், இத்தனை ஆகமங்கள் எதுக்குன்னு? பகவானுக்கு இத்தனை ஸ்தோத்திரங்கள், இத்தனை ஆகமங்கள், இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை ஸ்மிருதிகள், எத்தனை புராணங்கள், 18 ஒவ்வொரு புராணமும் 12,000 24,000 ஸ்காந்தம்னு ஒரு புராணம் 100,000 இவ்வளவு இருக்கே சார். அப்போ பகவானை இதனால் அடைய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏன் இத்தனை ஸ்லோகங்கள் வந்திருக்கு, இத்தனை கிரந்தங்கள்லாம் வந்திருக்கு, சாஸ்திரங்கள் இவ்வளோ வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பதிலாக பகவானை நேராக சொல்ல முடியாது, ஒரு சொல்லால் நேராக சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு புரிஞ்சுக்கிறா போல ஒரு பக்கத்தில் கிடக்கா சொல்லலாம்னு. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நேராக சொல்லாமல் இலமரவா காய்மரவா சில விஷயங்களை தெரிவிப்பா பார்த்தால அது மாதிரி தான் சொல்லாமல் தவிர நேராக சொல்ல முடியாது. ஆகையால் சாஸ்திரங்கள்லாம் லட்சணையாக சொல்றதான். ஒருத்தர் சொன்னார் அவ ஆசிரமம் எங்கே இருக்குன்னு, கங்கையில் இருக்குன்ட்டான். ஆசிரமம் எங்கே இருக்குன்னு கங்கையில் இருக்குன்ட்டான். கங்கையில் ஆசிரமம் இருக்குமா? கங்கைன்னா பிரவாகம்னு அர்த்தம். கங்கையில் குளித்தேன், கங்கையை குடித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கங்கைக்குள்ள ஆசிரமம் வருதுன்னா ஆசிரமம் அடிச்சுட்டு போகாதோ? இப்போ கங்கையில் இருக்குன்னு என்ன அர்த்தம், கங்கை கரையில் இருக்குன்னு. ஏன் கங்கை கரையில் இருக்குங்கிறத கங்கையில் இருக்குன்னு சொல்கிறேன், பாசனமும் இங்கே இருக்குன்னு சொல்லாமே. இல்லை இல்லை, கங்கா நதி சமீபத்தில் இருக்கிறதுனால பரம பாவனமானது, நல்ல காற்று வரும், குளிர்ச்சியாக இருக்கும். இவைகள்லாம் இத்தனை சொல்கிறதுக்காக ஆசிரமம் எங்கே இருக்குன்னா கங்கையில் இருக்கட்டும். கங்கையில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கங்கை கரையில் இருக்குன்னு அர்த்தம். இந்த கங்காங்கிற பதத்துக்கு கரைங்கிற அர்த்தம். இதுதான் லட்சணான்னு. லட்சணம் என்ன? ஒன்றை சொன்னால் இன்னொன்று புரிஞ்சுக்கிறது. விவகாரம் என்ன? அவரை சொன்னால் எங்கே புரிஞ்சுக்கிறது? பகவானுக்கு என்ன பேருன்றார்? மாதவர்னு பேர். மாதவனா இந்திரா லோக மாதாமா ரமா மங்கள தேவதா. மான்னு சொன்னாலே மங்கள தேவதா, மாங்கல்யம் உள்ளவள். அந்த மாங்கல்யம் உள்ளவருக்கு ஆத்துக்காரர், ஆத்துக்காரர்னா அதுக்கு ஓனர்னு அர்த்தம். இப்போ மாங்கல்யம் உள்ளவர் என்னென்னார்? மாங்கல்யமே தங்கையில் வச்சுட்டு இருக்கிறவர். ஆகையால் தான் பகவானுடைய ஸ்வரூபம், பகவானை நம்ம பார்க்கும்பொழுது அவருக்கு இட்டதான துளசியோ அல்லது சந்தனமோ அதெல்லாம் ரொம்ப மங்களமான பதார்த்தமாக வச்சுட்டுருக்கோம். அவர் எந்த மகாலட்சுமி தாயார் வச்சுட்டுருக்கோமோ அந்த மகாலட்சுமி தாயார் உபயோகப்படுத்தக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் மாங்கல்யம். வெத்தலை, வெத்தலை கீழே போடப்படாது, பார்க்க காலால் வரப்படாது. மஞ்சள் கிழங்கு, அது யாராவது உதர்வாளா? அதெல்லாம் ரொம்ப பத்திரமான கண்ணுக்கு ஒத்துட்டுன்னு வச்சுட்டுருக்கா. என்ன சுவாமியினர் இதெல்லாம் மாங்கல்யமான பதார்த்தம். புஷ்பங்கள் இவைகள்லாம் மாங்கல்யம். இவைகளுக்கெல்லாம் மாங்கல்ய தன்மை யாரு கொடுத்தது? இங்கே பகவான். ஆகையால் அப்படிப்பட்டதான நேராக சொல்லாத போனாலும் ஒரு மரபாக சொல்லக்கூடியதான் இந்த வேதங்கள். எல்லா வேதங்களும் அப்படித்தான், நேராக அவரை சொல்லாது, நேராக சொல்ல முடியாது. ஆனால் என்ன, ஒரு வழியாக ஒரு மாதிரி அவரை சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை நாமளாக புரிஞ்சுக்கணுமே தவிர அது இன்னது என்று சொல்ல முடியாது. சாதாரணமாக பாயசம் எப்படி இருக்குன்னா திதிப்பாக இருக்குன்ட்டோம். திதிப்பை அவ்வளோதானே சொல்ல முடியும் உங்களால்? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு என்ன புரிஞ்சுது? பாயசம் எப்படி இருக்குன்னு கேட்டால் திதிப்பாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவன் கேட்டான், சார் திதிப்புங்கிறல்ல சக்கரை போட்டால் எந்த திதிப்போ அதுவான்னு. இல்லை சக்கரை மாதிரி இல்லை, வெல்லம் போட்டால் எப்படியோ அப்படியேன்னார். இல்லை இல்லைன்னு. சாக்லேட் சாப்பிட்டா திதிப்பா அதுவான்னு. இல்லை. அப்புறம் என்ன, கரும்பு சார் சாப்பிட்டா எந்த திதிப்போ அந்த திதிப்பான்னார். இல்லைன்னு. அப்போ எப்படித்தான் சார் இருக்குன்னா தான் திதிப்பாக இருக்குன்னு சொல்லி. இந்த திதிப்புகளில் ஒரு திதிப்பு இல்லை, தேன் திதிப்பு இல்லை, சாக்லேட் திதிப்பு இல்லை, சக்கரை திதிப்பு இல்லை, கல்கட்டை திதிப்பு இல்லை. ஆனால் விவகாரம் திதிப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த திதிப்பை எப்படி பார்க்க முடியும்? சாப்பிட்டா தான் பார்க்க முடியும். அதேபோல் திதிப்புங்கிற விவகாரம் எப்படி சொல்லுமோ அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர அதை நீங்கள் தானாக அனுபவிச்சா தான் எப்படி தெரியுமோ. அதே மாதிரி வேதங்கள்லாம் நம்ம கிட்ட கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் அந்த ஸ்வரூபத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும். எப்போ அனுபவிப்பேன் சொல்கிறது என்ன தான் இருக்கே? பகவானை பார்க்க வேண்டாமா, அனுபவிக்க வேண்டாமா? ஒரு ஆச்சாரியன் அடையணும், அவர் வழியாக அந்த தத்துவத்தை கேட்டுக்கணும். கேட்டுட்டு மனசில் தியானம் பண்ணும். தே தியான யோகானுகதா அபஸ்யன் தெய்வாத்ம சக்திம் ஸ்வகுணை நிகூடாம். அந்த ஸ்வரூபத்தை நாம இப்பிறவியிலே அடையலாம். நமக்கு வயசாகிடுது, 90 வயசாகிடுது, ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணலன்னா ரொம்ப விசேஷம். கட்வாங்கர்னு ஒரு மகர்ஷி இந்திர லோகத்துக்கு போனார். ஏன்னா இந்திரனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக ரொம்ப யுத்தம் பண்ணி அந்த அரக்கெல்லாம் ஜெயிச்சுட்டு இந்திரனால் கூப்பிடப்பட்டு அந்த லோகத்துக்கு போகிறார். போனதுமே இந்திரன் என்ன பண்ணார் தெரியுமா? இவரை கூப்பிட்டு தன்னுடைய சீட்டில் இந்திராணியை அங்கே போய் உட்கார சொல்லி சீட்டில் பாதி சீட்டில் உட்கார வச்சு நந்தவனத்தில் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள்லாம் தொடுக்க சொல்லி அந்த மாலையை போட்டு இவருக்கு மரியாதை பண்ணி ரொம்ப நேரம் உட்கார வச்சு நான் இதமாக பேசி போயிட்டு வாங்கோ அப்படின்னு கிளம்பினேன். போகிறப்ப போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஞாபகம் வந்தது, ஆமாம் உங்களுக்கு ஏதாவது வர வேணும்னா கேட்டுங்கோங்கிறேன். கட்வாங்கர் அவர் பார்த்தார், கட்வாங்கர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா உலகத்தில் இருக்கிற எல்லா போகங்களும் அவருக்கு இருக்கு. அவர் பார்த்தாரா, வாழ்க்கையில் பகவானுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க, ராஜ்யத்தை கொடுத்துருக்க, பொசிஷன் இருக்கு. அந்த ராஜ்யம் என்ன தெரியுமோண்ணா? சக்கரவர்த்தியாக இருக்கேன். அதோடு மட்டுமல்ல தேசம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கேன். ஜனங்கள் எல்லோரும் நான் சொன்ன பேச்சு கேட்குற. அதோடு மட்டுமல்ல ஜனங்களுக்கு நல்ல எண்ணம் வேற இருந்துட்டுருக்கு. வேற என்ன சார் வேணும் வாழ்க்கையில்? எல்லாமும் இருக்கு எனக்கு. நீங்கள் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க, ஒன்றும் தெரியல அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோஜனை பண்ணி ஒன்று சொன்னாரான். நான் இன்னும் எவ்வளவு நேரம் வாழ்வேன்னு சொல்லும் கொண்டேன். சீக்கிரமா சொர்க்க லோகத்துக்கு வரணும், எத்தனை நாள் வாழ்வேன்னு சொன்னார். அவர் பார்த்தாராம், இந்த மாட்டின்ட்டையானா அசைவர்கிட்ட வாயை கொடுத்து. ஏன் தெரியுமா, இது தேவ ரகசியம். ஆனால் இவர் வரம் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சு விட்டார், வேற ஒன்றும் பண்ண முடியாது. சார், இன்னும் ஒரு 40 நிமிஷம் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு, சொர்க்க பூலோகத்தபடி 40 நிமிஷம் தான் இருக்குன்னு அவர் சொன்னார். கவலைப்படலை அவர். என்ன பண்ணார் தெரியுமா, சரி எனக்கு ஒரு சகாயம் பண்ணு, இப்போ தான் வரம் கேட்குறேன். என்ன சொன்னார், உங்கள் தேரில் உங்கள் தேரோட்டியை விட்டு என்ன கங்கை கரையில் விட்டுரு சொல்லணும். விரும்புண்ணா, ஏன் சார் உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் வீட்டில் ஒன்றும் வேண்டாம், கங்கை கரையில் விடுத்து வச்சுருக்கோண்டார். கங்கை கரையில் உட்கார்ந்தார், 40 நிமிஷம் கண்ணை மூடிட்டு பகவானை தியானம் பண்ணினார். அந்த 40 நிமிஷம் பிராணம் போகிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு பகவான் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமான இந்த ஸ்வர்கலோகம் கேட்கல, நேராக வைகுண்டத்துக்கே போயிட்டார்னு பகவதத்தில் ஜெனித்தோம். பார்த்தல, 40 நிமிஷம் போகிறோம் பகவான் அடையிறதுக்கு. நாம் நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை போகிறோமோ, நமக்கு வயசாகிடுது, நம்ம பகவான் கேட்பாரா, அபிச்சே சுதுராச்சார ரஜதே மாமன்யபா சாதுரே வசமந்தவிய சமயக் வியவசிதோ ஹி சஹ. நீங்கள் எவ்வளவுப்பட்டதான தப்பு பண்ணினேன்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் மனசில் தான் அது பெருசு, பகவானுக்கு அது ஒன்றும் இல்லை. அவர் நம்மளை சரணாகதி அடைஞ்சானே அடுத்த க்ஷணம் அவரை காப்பாற்றணும், அத்தனையும் மன்னிச்சு அவர் தன் இடத்துல சேர்த்துக்கிறாராம் அப்படின்னு பகவானே பிரதிஜை பண்ணியிருக்கார். நமே பக்த பிரணசதி கௌந்தேய பிரதிஜானீஹி. ஹே அர்ஜுனனே, நீ பிரதிஜை பண்ணப்பா, நமே பக்த பிரணசதி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிய மாட்டான். ஆகையா இந்த வயசாகிடுது, நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசில் ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் வேண்டாம். பகவான் இடத்துல நிஜமாக சின்சியராக ஸ்ரத்தையோட சரணாகதி பண்ணலன்னா போறோம்னு. ஆகையா வேதங்கள்லாம் எப்படி சொல்றத, பகவானை இலமரவா காய்மரவா தான் சொல்றது. அதான் சொல்ற சர்வே வேதாக தாற்பயேன தமேவ வதந்தி இது சப்த சஹா சப்தா சஹதே க்ஷமதே லக்ஷணையா சப்த பிரதிபாத்தியத்துவம். நேரா சொல்ல முடியாத போனாலும் ஒரு வழியாக காட்டி கொடுக்கறது பகவானு. மனசில் அவரை தியானம் பண்ணுங்க, ஆச்சாரிய வாக்கை கேட்டுட்டு தியானம் பண்ணுங்க, உங்கள் இதயத்தில் காணப்படுவார். நேராக அவரை பார்க்க வேண்டாம், அவரோட பேச வேண்டாம், இதயத்தில் காணப்படுவார். இது இது தம் சர்வே வேதாக தாத்பரியேன தமேவ வதந்தி இது சப்தசகா. இதுதான் சர்வே வேதா யத் பதமா மனந்தி தபாம்சி சர்வாணிஜ யத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமே ஓமித்யே தத் அப்படின்னு உபரிடத்தெல்லாம் சொல்றது பகவான். அவர் 5வது அத்தியாயத்தில் சாஸ திரம் முழுக்க நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சு, வேதைச்ச சர்வைரகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவச்சாஹம் வேதைச்ச சர்வைஹி அகமேவ வித்யா. கர்மகாண்டமோ உபாசனா காண்டமோ ஞான காண்டமோ என்ன மந்திரமோ எல்லா மந்திரமும் அவர் தான் சொல்றதுன்னு. ஆகையால் சில சமயத்தில் வேற மந்திரம் சொன்னாரேன்னு கவலைப்படக்கூடாது, எல்லா மந்திரங்களும் பகவானுடைய நாமாக்கள் தான். ஆகையால் வேதை சர்வைரகமேவ வித்யா வேதாந்த கிருத்து வேதாந்த சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினவர். வேதாந்தங்கள்ன்றது அத்தியாத்ம வித்யா, அத்தியாத்ம வித்யா வித்யானாம் எல்லா வித்தியைகளிலும் உயர்ந்ததான ஒரு வித்யை. பல பிறவிகளில் நீங்கள் பண்ணினதான புண்ணியத்தினால உங்கள் காதில் வந்து விழக்கூடியதான வித்யை வேதாந்த வித்யை. அவ்வளவு சுலபமாக யாரும் ரொம்ப பேர் சொல்வா, நான் அதை வாசிக்கிறேன் இதை வாசிக்கிறேன், இங்கே மட்டும் வர முடியாது. விஷ்ணுதாசனத்தை கேட்குறாளா, அது வரத்துக்கு ரொம்ப கஷ்டம்னே. அந்த வேதாந்த காதில் வேணுமையானால் பல பிறவிகளில் நீங்கள் பல ஜென்மாக்களை தீர்த்தங்கள்லாம் ஸ்நானம் பண்ணியிருக்கணும், யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவருடைய நாமாவை கேட்க முடியும், அவருடைய நாமாவை பற்றி நினைக்க முடியும். அப்படிப்பட்டதான வேதாந்த சம்பிரதாய பிரவர்த்தகராக நான் இருக்கேன். வேதாந்த வேத விதே வச்சாகம் வேதத்தை அறிந்தவரும் நான் தான்ட்டவர். ஆகையால் அந்த வேதங்கள்னால மரவாக லட்சணையாக சொல்லப்படுறவர். ஆகையால் வேத சப்த சகா சப்தாதிகா சப்த சகா ரெண்டும். அதுக்கப்புறம் சிசிரஹா தாபத்ரய அபிதப்தானாம் விஸ்ராமஸ்தானத்வாத் சிசிரஹா. மனுஷியன் 3 விதமான தாபங்கள்னால எப்பொழுதும் இழுக்கப்பட்டு சிரமப்பட்டுருக்கா. என்னது, ஆத்தியாத்மிகமான துக்கம், ஆதி பௌத்திகமான துக்கம், ஆதி தெய்வீகமான துக்கம். ஆத்தியாத்மிகம் நம்ம சரீரத்துக்குள்ளேயே துன்பம், கை வலி கால் வலி முதுகு வலி, என்னைக்காவது ஒன்றும் வலிக்காம இருந்ததா பாருங்க, ஏதாவது ஒரு வலி இருந்துட்டே இருக்கு சார். அந்த பாட்டுக்கு நம்மெல்லாம் அதுக்கு வழக்கம் ஆயிட்டோம். கொஞ்ச நாள் அந்த சொல்றதே இல்லை, விவகாரம் என்ன, அது பாட்டுக்கு வளைச்சுட்டு போட்டோம். அப்படி ஆயிடுச்சு, கையை மேலே தூக்க முடியல, என்ன தூக்காதேன்ட்டான். தூக்கினா தூக்கினா தானே வலிக்கிறது, தூக்க முடியலையேன்னா வேற என்ன பண்றது, அழவா முடியும் முடிய விவகாரம் முழுக்க என்ன. ஒவ்வொருத்தரும் சொல்ற இந்த வலி தேவையில்லைன்னா, அது வந்தன்னைக்கு என்ன தெரியும், நகைச்சித்து வந்தன்னைக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. பல்வலி வந்தமா ஐயோ பல்வலிங்கிறான், என் வலி வந்தாலும் இவனுங்களாம் தாங்க முடியல. தலைவலின்னா அதான் தெரியுமே, தலைவலினால தலைவலி தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சரீரத்துக்குள்ள வலி வர்றது ஒன்று ஒன்று. ரெண்டாவது ஒன்றும் இல்லை சார், இருந்தாலும் மனசில் ஏதோ கவலை, பிடுங்கி சாப்பிட்றது சாருங்கிறான். யாரை என்ன பிடுங்கிறதுன்னு தெரியல, விவகாரம் ஏதோ ஒன்று மனசில். இதுதான் ஆத்தியாத்மிக துக்கம்னு பேர், ஆதி பௌத்திகம். எதிர்பாராம எக்கச்சக்கமா வெயில், வெளியில தலை வைக்க முடியல. மெட்ராஸ்ல இப்படி சொல்றான், இவன் விஜயவாடா போகணும் இல்லை இவன் அங்கேயே போனோம். அப்பன்னா அவளுக்கு தெரியும் விவகாரம் என்னடா, அவ்வளவு வெயில் அப்படிங்கிறான். மழை கொட்டிதுன்னு வச்சுடாடாடா என்ன பண்றது, இவ்வளவு மலைங்க. அதுக்கு மேல குளிர்னு வச்சுங்களேன், குளிர் காலத்துல தாங்க முடியலன்னு. இந்த பஞ்சபூதங்கள்னால ஒரு செயலை இவனால் தாக்க முடியல, அது ரெண்டாவது துக்கம். மூணாவது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல சார், ஒரு ப்ராப்ளம், யார் பண்ணினா இது வந்தது தெரியாமலேயே இவனுக்கு வருது. அதான் ஆதி தெய்வீகம், ஆக்ட் ஆஃப் காடுன்னு சொல்லிட்டு பார்த்தல. ஏன் சார் இப்படி வந்தது தெரியாது, ஒரு தப்பும் பண்ணலை சார், ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நான் தப்பு பண்ணேன்னு என்ன வையறா சார், என்ன பண்ணுறது, ஆக்ட் ஆஃப் காட், ஆதி தெய்வீகம். அப்படி இப்படி மூணு விதமான தொல்லைகள் மனுஷனை இடிச்சுட்டே இருக்கு. சமுத்திர கரையில் நின்றுட்டே இல்லையானா எப்படி அலைகள் வந்து மனுஷனை எப்படி மோதிட்டு இருக்கோ அதே போலயே மனுஷனை பசி தாகம், கிழத்தனம் மரணம், சோகம் மோகம், இதை எல்லாரையும் தாக்கிண்டே இருக்கு சார். இந்த தாபத்திரயங்கள்லாம் இவனுக்கு போகணுமேயானால் அதுக்கு வழி பகவானத்தர் தான். ஆகியால் சிசிரா தாபத்திரய அபிதப்தானாம் விஸ்ராமஸ்தானத்வா சிசிரா. பிறகு சர்வரி கரஹ, ராத்திரியை பண்றவர் நன்னவே இல்லையே, ராத்திரியை பண்றவர் அர்த்தம் இல்லை. சர்வரின்னா ராத்திரி, சம்சாரினாம் ஆத்மா சர்வரி இவ சர்வரி. சாதாரணமா உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை ஆத்ம தத்துவம் இருட்டு, என்ன ஆத்ம தத்துவத்தை தெரியவே தெரியாத அவளை யாராவது கேட்டு பாருங்க, நீங்க யாரு, அவன் பேரை சொல்லாதான் பிரம்மம்னு சொல்றானோ, நீர் பிரம்மம்னு சொன்னாலே என்ன சார், அவர் யாரோ மிஸ்டேக் அடைஞ்சிருக்காரு, நான் பிரம்மம் இல்லைங்கிறான். வேதாந்திகள் அவர் ஞானத்தை அடைஞ்சவர், நீங்கள் யாருன்னா பிரம்மம்ங்கிறான். இவனுக்கு இந்த சம்சாரமா இவனுக்கு புரியல, இவனுக்கு சம்சாரம் புரியல, அவனுக்கு பிரம்மம் புரியல. அந்த ரெண்டு பேருக்கும் அவாளுக்கு அந்தந்த நிலையை கொடுத்தவர் யார், பரமாத்மா. அதான் சம்சாரினாம் ஆத்மா சர்வரி இவ சர்வரி, ஞானினாம் புனகா சம்சாரா சர்வரி, தாம் உபயேஷாம் கரோதி இது சர்வரீகரா. அதான் யானிஷா சர்வபூதானாம் யஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஸ்யதோ முனே அப்படின்னு பகவத்கீதையில். ஞானியாக இருக்கிறவளுக்கு சம்சாரமானது இருட்டாக இருக்கு, உலகத்தில் இருக்கிறவளுக்கு ஆத்மா இருட்டாக இருக்கு. அந்த ரெண்டும் அவள் நிலைக்கு அவளுக்கு தகுந்தா போல அவளுக்கு காட்டி கொடுக்கறது யாரு, பகவான். ஆகையால் பகவானுக்கு சர்வரீகரா அப்படின்னு பேர். இப்படி பகவானுக்கு அரௌத்ர குண்டலி சக்கரே விக்ரம் யுர்ஜித சாசன சப்தாதிக சப்தசஹ ஸ்ரீர சர்வரீகரா அப்படின்னு அரௌத்ரஹான்னு ஆரம்பித்தோம். அடுத்தது அக்ரூரப்பே சரோ தட்ச தட்சிண தட்சிண க்ஷமிண அம்பர வித்வத்தமோ வீதபய புண்ணியஸ்ரவண கீர்த்தன அப்படின்னு அழகான நாக்கள்